நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
இப்ப நீங்க இந்த அபூர்வம்னு சொல்லி வார்த்தை சொன்னீங்க. இப்ப அபூர்வத்துல எனக்கு என்ன படுதுன்னா, கவிதைகளுக்கு மெட்டமைத்து தமிழ்ல பாடுறது எல்லாம் வந்து மிக மிக அபூர்வம். அது வந்து நீங்க செய்யறீங்க, அந்த அந்த மாதிரியான ஒரு கலை எப்படி கைவரப்பெற்றது?
நான் வந்து இளையராஜா அவர்கள் வந்து என்னோட ரெண்டு கவிதைக்கு மெட்டமைச்சேன். அது வந்து நான் உங்களுக்கு பாடி காமிக்கலாம்னா பாடி காமிக்கிறேன்.
பாடி காமிக்கிறேன். ஆமா ஆமா, பாடி காமிங்க.
அவர் ஒரு கவிதை வந்து மெட்டமைச்சார். அந்த கவிதை என்னன்னா, அந்தி மறைந்த நேரம் நீயும் இல்லை, வாசலிலே காத்திருந்தேன் நெடுநேரம், என்ன செய்வதென தெரியாமல் அந்த புராதன விளக்கு புறையில் ஒரு சுடரை மட்டும் பொருத்தி விட்டு திரும்பினேன் அப்படின்னு அந்த கவிதை. அந்த கவிதைக்கு அவர் வந்து ஒரு 5 நிமிடத்துல மெட்ட அமைச்சார். அந்த கவிதை இப்படி இருக்கும். அந்தி மறைந்த நேரம் அம்பி மறைந்த நேரம் நீயும் இல்லை நீயும் இல்லை வாசலியே காத்திருந்தேன் நெடுநேரம் நெடுநேரம் என்ன செய்வதென தெரியாமல் என்ன செய்வதென தெரியாமல் நம்ப புராதன விளக்கே திரையில் நம்ப புராதன விளக்கே திரையில் ஒரு சுடரை மட்டும் பொருத்தி விட்டு திரும்பினேன் அம்பி மறைந்த நேரம் நீயும் இல்லை நீயும்.
புறநானூறுங்கிற ஒரு சங்ககால ஒரு பாடலை வந்து பாடுறது வியப்பா இருந்தது எனக்கு. அதை ஒண்ணு பாடி காமிங்களேன்.
ஆமா, பாடி காமிக்கிறேன். புறநானூறுல வந்து 2 கவிதை பண்ணிருக்கேன். அது வந்து நான் கம்போஸ் பண்ணது, நான் பாடுனது இப்ப இளையராஜா கம்போஸ் பண்ணது. அது ஒரு தேச ராகத்துல அடிப்படையில் அமைஞ்ச நவீன கவிதை, என்னுடைய கவிதை. இப்ப நான் பாட போறது புறநானூறு, ஔவையாருடைய கவிதை. நாடாகும் காடாகும் அவலாகும் மிசையாகும் நாடாகுன்றோ காடாகுன்றோ அவலாகுன்றோ மிசையாகுன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலமே எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலமே வாழிய வாழிய. இன்னொரு பாடல் வந்து பாரி மகளிர் பாடின பாட்டு, அந்த கவிதை.
அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையே எம் குன்றும் பிறர்கொளா அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையே எம் குன்றும் பிறர்கொளா இற்றி திங்கள் இவ்வெண் நிலவில் இற்றி திங்கள் இவ்வெண் நிலவில் வென்று எரிமுரசின் வேந்த வென்று எரிமுரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே எந்தையும் இளமே இளமே.
இது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் ஆவணப்பட இயக்குனர், இலக்கிய ஆளுமை ரவி சுப்பிரமணியன் அவர்கள். தமிழக சூழல் எடுத்துக்கிட்டா புத்தக விற்பனை வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் இலக்கிய நுகர்வோரின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது அப்படின்னு. இலக்கிய உலகு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு படுதா உங்களுக்கு?
இலக்கிய உலகு ஆரோக்கியமா தான் இருக்கு. சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் அது இருக்கத்தான் செய்யும். அது நம்ம வீட்டுல இருக்கிறது இல்லையா, நம்ம வேலை செய்யற அலுவலகத்துல இருக்கிறது இல்லையா, ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இலக்கிய உலகத்திலையும் இருக்கும். அது எழுத்தாளர்கள்ட்ட இருக்கேங்கிறதுனால அது ரொம்ப இதுவா பேசப்படுது. கற்றறிந்தவர்கள் இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற கரிசனத்தின் காரணமாக அது வந்து ரொம்ப பிரபலமா பேசப்படுறது. சின்ன சின்ன சச்சரவுகள், சண்டைகள், அதை நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. படைப்புகளை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டால் போதுமானது.
சாகித்ய அகாடமியின் ஆலோசனை குழு உறுப்பினராக நீங்க பதவி வச்சிருக்கீங்க இல்லையா?
ஆமா.
பொதுவாகவே சாகித்ய அகாடமி விருது கொடுக்கும் போதெல்லாம் சர்ச்சைகள் கிளம்புவது உண்டு. சமீபத்துல கூட நிறைய சர்ச்சைகள் எல்லாம் வந்திருக்கு. ஏன் அப்படி வந்து சாகித்ய அகாடமி மட்டும் இப்படி பெரிய சர்ச்சைக்குள்ளாகுது?
அது என்னன்னா, அடிப்படையான விஷயங்களை விமர்சனம் எழுப்புறவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. இலக்கியத்துல வெவ்வேறு குழுக்கள் இருக்கு. தீவிர இலக்கியம் சார்ந்தவங்க, அப்புறம் முற்போக்கு எழுத்தாளர் சார்ந்த இலக்கியங்கள், அப்புறம் வானம்பாடி குழுவை சார்ந்த எழுத்தாளர்கள், இப்படின்னு பல குழுக்கள் இருக்கு. சாகித்ய அகாடமி வந்து பொதுவானது, அது எல்லா குழுக்களையும் உள்ளடக்கியது. இப்போ வானம்பாடி சார்ந்த ஒரு கவிஞருக்கு பரிசு கொடுக்கும் போது இங்க இருக்கிற தீவிர இலக்கியத்தை சார்ந்த ஆட்கள் வந்து அவங்க வந்து பிரச்சாரத்தை முன்னிறுத்தி கவிதை எழுதுனவங்க, அவங்களுக்கு எப்படி நீங்க பரிசு கொடுக்குறீங்க அப்படின்னு இவங்க கேட்பாங்க. ஒரு தீவிர இலக்கியத்துக்கு பரிசு கொடுக்கும் போது அவங்க அக உணர்ச்சியை மட்டும் பாடுற எழுத்தாளர்கள், எழுதுற எழுத்தாளர்கள், அவங்களுக்கு எப்படி பரிசு கொடுத்தீங்கன்னு அவங்க கேள்வி கேட்பாங்க. இப்படி ஒரு முகாமை சார்ந்த ஒரு எழுத்தாளருக்கு கொடுக்கும்போது அடுத்த முகாமை சார்ந்த எழுத்தாளர்கள் அதுக்கு ஒரு எதிர்குரல் எழுப்புவது ரொம்ப வழக்கமா, அது ரொம்ப காலமா இருந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த சர்ச்சைகள் உருவாயிடுது. இது வந்து சாகித்ய அகாடமி ஒரு பிரிவினருக்கு மட்டும் அந்த பரிசை கொடுக்கறது இல்ல, பல்வேறு பிரிவுகளுக்கு, தலித்து இலக்கியம் சார்ந்த எழுத்தாளர், மானம்பாடி குழுவை சார்ந்தவர்கள், தீவிர இலக்கியத்தை சார்ந்தவர்கள், முற்போக்கு எழுத்தாளர் முகாமை சார்ந்தவர்கள், இப்படி பல குழுவினர்களுக்கும் அந்த பரிசு அளிக்கப்படுது. பிரபலமானவர்களுக்கும் தரப்படுது. இப்ப வைரமுத்துக்கும் தரப்பட்டிருக்கு. வைரமுத்துக்கு கவிதைக்கு தரப்படல, நாவலுக்கு தரப்பட்டிருக்கு. அது மாதிரி பிரபலமானவர்களுக்கும் அது கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்படும் போது இன்னொரு முகாமை சார்ந்தவர்கள் கேள்வி எழுப்புவது தவிர்க்க முடியாததான் ஆகுது.
ஆனா பொதுவாகவே வந்து கம்மூண்டி நடக்கிறவங்களுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது உண்டு. இப்ப ஜெயமோகன், ராமகிருஷ்ணன் இப்படி எல்லாம் நிறைய பேருக்கு வந்து கொடுக்கப்படுறதே இல்லை. அவங்க ஜனரஞ்சகமாக வாசகர்களால வாசிக்கப்பட்டாலும் கூட அப்படியானவர்களுக்கு தரப்படுறது இல்லை. எல்லாம் வயதானவர்களுக்கு, அவங்க இறுதி காலத்துல, அல்லது வந்து இப்ப சில நேர்முகத்துல கூட சில சொல்லியிருக்கிறாங்க, மொழிபெயர்ப்புக்கு வழங்கப்படும் போது ஏன் என் படைப்பு இலக்கியத்துக்கு வழங்கப்படலைங்கிற மாதிரியான கேள்விகள் கூட எழுப்பப்படுறதுண்டே.
ஆமா, தமிழ்ல அப்படி நடக்குது. தமிழ்ல வந்து பெரும்பகுதி ரொம்ப மூத்த எழுத்தாளர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. ரொம்ப அபூர்வமாக ஜோடி குரூஸ், சு வெங்கடேசன், அது மாதிரி மத்திய வயதுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரேரா வழங்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் மூத்த எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுது. இந்திரா பார்த்தசாரதிக்கு வழங்கின போது காணாசு சொன்னாரா, நல்லவேளை உனக்கு குச்சி ஊனி நடக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னதாக இந்திரா பார்த்தசாரதி ஒரு முறை சொன்னார். அது மாதிரி பெரும்பாலும் வயதானவர்களுக்கு அது தரப்பட்டது உண்மைதான். அது அந்த நடுவர்களை பொறுத்தது. இப்ப நடுவர்களே கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேற்பட்ட நடுவர்கள் தான் அதுல போடுவாங்க பெரும்பகுதி. அப்படி போடும்போது அவங்க அவர்களுடைய எழுத்துலக முன்னோடிகளை தான் அவங்க கணக்குல எடுத்துக்கிறாங்க. பிரசன்ட்ல இருக்கிறவங்க சின்ன பையனுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பார்வைக்குப்படுது. அதனால அப்படி பெரும்பாலும் மூத்த எழுத்தாளர்களுக்கு அது தரப்படுது.
உங்க எதிர்கால திட்டமாக எதெல்லாம் வச்சிருக்கீங்க சொல்லுங்களேன்.
நான் என்னுடைய எதிர்கால திட்டமா நாவல் எழுதணும்னு ரொம்ப காலமா திட்டமிட்டுக்கிட்டே இருக்கேன். அது தள்ளி தள்ளி போகுது. அதனால ஒரு நாவல் எழுதணும் அப்படின்றது என்னுடைய திட்டம். ஒரு நல்ல திரைப்படத்தை இயக்கணும் அப்படிங்கறதும் என்னுடைய திட்டம். அதுக்கான தயாரிப்பாளர்கள் இது வரைக்கும் சரியானபடி அமையல. சிறந்த எழுத்தாளர்களுடைய கதைகள் கூட படமாக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தமும் இயக்கமும் என்னிட்ட இருக்கு. அது ஒரு மினிமம் பட்ஜெட்ல என்னால பண்ணவும் முடியும். ஏன்னா தொலைக்காட்சியில இத்தனை வருஷம் இருந்த அனுபவம், அப்புறம் இந்த ஆவண படங்கள் எடுத்த அனுபவம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப உதவியா அதுக்கு இருக்கும். அதனால நல்ல தயாரிப்பாளருக்காக நான் காத்திருக்கேன், அது நிச்சயமா செய்வேன்னு நான் நம்புறேன், காலம் அதுக்கு கை கொடுப்போம் அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருக்கேன்.
மிக்க நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை மா அரங்கநாதன் இலக்கிய விருது பெறும் உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க இப்ப சொன்னது மாதிரியான உங்க கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கிறோம். நிச்சயம் நிறைவேறும் என நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு தொலைவில் இருந்து என்ன வந்து ஒரு நேர்காணல் செய்து பொறுமையுடன் இவ்வளவு நேரம் என்னுடைய பதிலுக்கும் நீங்க செய்யப்படுத்ததுக்கு என்னுடைய மனங்கனிந்த நன்றி, அன்பு, வணக்கம்.
இதை போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.